அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 27 தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நேர்களை தொகுத்து வழங்குவோர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசை முதல் செய்தி அறிக்கை பிரசிதரங்கில், இலங்கையின் வடபகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையர் நவி பிள்ளை தெரிவித்த விடயங்கள்.
My mandate is of course the protection of human rights, so I have many questions. I'm very interested in how these projects, the good vision and the policies are being implemented on the ground.
ஊருக்குள் நுழைந்த யானை கூட்டத்தை பிடிக்க தமிழகத்தில் எடுக்கப்படும் முயற்சிகள் குறித்த தகவல்கள். அதிலிருந்து ஹிந்து மதம் குறித்து விளக்கும் கலைக்களஞ்சியம் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டிருப்பது குறித்த செவ்வி.
கிட்டத்தட்ட 1000 ஆசிரியர்கள் இந்தியாவிலிருந்தும் மேற்நாட்டிலிருந்தும் அநேக விஷயங்களை பற்றி சேர்ந்த இந்து மதம் தான் மதம் மட்டுமல்ல ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர் இதெல்லாம் பற்றி எழுதினா.
காபூலில் இருப்பதாக கூறப்படும் புத்தரின் பிச்சை பாத்திரத்தை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று எழுந்துள்ள கோரிக்கை குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராம கிருஷ்ணன் சாதாத்.
சிரியாவில் ராணுவ ரீதியாக தலையிட தமது படைகள் தயாராக உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் சக் ஹேகல் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
Suffice to say, the options are there. The United States Department of Defense is ready to carry out those options. If that would occur,
அதிபர் ஒபாமா அனுமதி அளித்தால் உடனடியாக தமது படைகள் நடவடிக்கைகளை தொடங்குவார்கள் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இராணுவ தளவாடங்கள் என்று அவர் கூறும் அனைத்தும் உரிய இடங்களுக்கு நகர்த்தப்பட்டுள்ளன என்றும், அதிபர் என்ன முடிவெடுக்கின்றாரோ அதன்படி நடவடிக்கை செயல்படுத்தப்படும் எனவும் சக் ஹேகல் தெரிவித்தார். கடந்த வாரம் அங்கு நடைபெற்ற சந்தேகத்திற்குரிய ரசாயன தாக்குதலுக்கு சிரியாவின் அரசே பொறுப்பு என்பது மேலும் மேலும் தெளிவாகி வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார். எனினும் இது தொடர்பிலான புலனாய்வு தகவல்களும் உண்மைகளும் என்ன என்பது தெரியும் வரை அமெரிக்கா காத்திருந்து அதன் அடிப்படையில் அடுத்து என்ன செய்வது என்பது குறித்த முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறுகின்றார்.
ஆனால் மேற்குலக அரசாங்கங்கள் சிரியா மீது தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் மற்றும் அல்கைதாவின் நலன்களை முன்னெடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட பொய்கள் என சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் வாலித் அல் முஅல்லம் கூறியிருக்கின்றார்.
I challenge all countries who saying that Syria used chemical weapon.
ஐநா ஆயுத கண்காணிப்பாளர்களுடன் தமது அரசு முழுமையாக ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார். சிரியா மீது இராணுவ நடவடிக்கை கூடாது என கூறி ரஷ்யா, இரான், சீனா போன்ற நாடுகள் முன்னதாக எச்சரிக்கைகளை விடுத்திருந்தன. ஐநா பாதுகாப்பு சபையின் ஒப்புதல் பெறாமல் குறுக்கு வழியில் சிரியா மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுமானால் மோசமான பின்விளைவுகள் ஏற்படும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை எச்சரித்திருக்கிறது. இது ஒரு புறமிருக்க, டமாஸ்கஸ் அருகே ரசாயன தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படும் இடத்தில் 2வது நாளாக சென்று பார்வையிடுவதை அந்நாட்டுக்கு சென்றிருக்கின்ற ஐநாவின் ஆயுத கண்காணிப்பாளர்கள் குழுவினர் அடுத்த நாளுக்கு தள்ளி வைத்திருக்கின்றனர். கண்காணிப்பாளர் அணியின் பாதுகாப்பையும் அவர்கள் முழுமையாக கண்காணிப்பு செய்வதற்கான ஆயத்த சூழலையும் மேம்படுத்துவதற்காக பணி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என அவர்கள் கூறினர். நேற்று திங்களன்று முதல் தடவை பார்வையிட அவர்கள் சென்றபோது அவர்களது வாகன தொடரணி மீது அடையாளம் தெரியாதவர்கள் துப்பாக்கி தாக்குதல் நடத்தியிருந்தனர்.
இந்தியாவில் 28 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான அடிப்படை கட்டுமான வசதிகளுக்கான திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வீழ்ச்சியடைந்து வரும் இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்தவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறவும் அரசு எடுத்து வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த முடிவு வந்துள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் அரசின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. உணவு பாதுகாப்பு சட்டம் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் காரணமாக இந்திய பொருளாதாரத்தின் மீதான தாக்கம் பெரிய அளவிற்கு இருக்கும் என்று எழுந்துள்ள அச்சங்களையும் களையும் முயற்சிகளிலும் நிதியமைச்சர் ஈடுபட்டுள்ளார்.
சிரியாவுக்கு எதிராக வெளிநாடுகள் இராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்ற கவலைகள் எழுந்திருக்கின்ற நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 113 டாலர்களை தாண்டி இருக்கிறது. கடந்த பிப்ரவரியிலிருந்து மிக அதிகமான ஒரு விலை இது. தவிர சிரியா விவகாரத்தின் எதிரொலியாக ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பங்கு சந்தைகளும் சரிவை கண்டிருக்கின்றன.
ஆப்கானிஸ்தானில் அரசின் ஊரக வளர்ச்சி திட்ட பணிகளில் பணியாற்றி கொண்டிருந்த 6 பேரை தாங்கள் கொன்றுள்ளதாக தாலிபான்கள் தெரிவித்துள்ளார்கள். நாட்டின் மேற்கு மாகாணமான ஹேரத்தில் உலக வங்கியின் உதவி திட்டத்துடன் இந்த வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கடத்தப்பட்ட அவர்களை விடுவிக்க நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து அவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அனைவரும் தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள். கிழக்கு மாகாணமான பக்டியாவில் அரசுக்காக வேலை செய்து வந்ததாக கூறப்படும் 6 சிவிலியன் வாகன ஓட்டிகளின் சடலங்கள் கண்டுபிடிக்க சற்று நேரம் பிறகு இது வந்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை, சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையர் நவி பிள்ளை இலங்கையின் வடப்பகுதிகளுக்கும் இறுதிப்போர் நடைபெற்ற பகுதிகளுக்கும் சென்று பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். ஐநா ஆணையருடன் பயணம் செய்த நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் அனுப்பும் குறிப்பை அடுத்து கேட்கலாம்.
இலங்கையிலும் சர்வதேச மட்டத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்த ஐநாவின் மனித உரிமைகளுக்கான ஆணையர் நவிப்பிள்ளை அவர்கள் வடபகுதிக்கான தமது விஜயத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலைக்கு புறப்பட்டுச் சென்றிருக்கின்றார். நேற்று மாலை யாழ்ப்பாணத்தை சென்றடைந்த நவிப்பிள்ளை அவர்களுக்கு அதிகாரிகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் பெரும் பணச்செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடத்தை சுட்டி காட்டினர். இன்று காலை யாழ் நகர பொது நூலக மண்டபத்தில் வடமாகாண ஆளுநர் தலைமையில் மாகாண சபை உயரதிகாரிகள் மற்றும் வடபகுதியில் உள்ள 5 மாவட்டங்களின் அரசாங்க அபிவிருத்தி பணிகள் பற்றி விளக்கம் அளித்தனர். அதன் பின்னர் அங்கு அவர் சுருக்கமாக தனது கருத்தை வெளியிட்டார். ஐநாவும் இங்கு மறுகட்டுமான பணிகளில் ஈடுபடுவது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வரையறை மனித உரிமைகளை பாதுகாப்பது. இங்கு இந்த திட்டங்கள் கொள்கைகள் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து அறிவதில் நான் ஆர்வமாக இருக்கின்றேன். இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் ஆலோசனைகள் பெறப்படுகின்றனவா, இவற்றுக்கான முடிவுகளை எடுப்பதில் அவர்களுக்கு பங்கு வழங்கப்படுகின்றதா என்பது குறித்து அறியவும் நான் ஆவலாக இருக்கின்றேன். இங்கு நடக்கும் புனர்நிர்மாண நடவடிக்கைகளின் மூலம் மக்கள் நேரடியாக பலன் அடைகின்றார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கத்தால் வழங்கப்படும் உபசரிப்பு குறித்து எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் ஐநாவின் மனித உரிமைகளுக்கான ஆணையர் நவிப்பிள்ளை அவர்கள். யாழ் நூலகத்தில் அதிகாரிகளுடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு வெளியேறிய நவிப்பிள்ளை அவருடைய கவனத்தை ஈர்த்து அவரை சந்திப்பதற்காக காணாமல் போனவர்களை தேடியறியும் அமைப்பின் ஏற்பாட்டில் நூலகத்திற்கு வெளியில் கூடியிருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் அவர்களை அவர் சந்திக்கவில்லை. இதே போன்று இன்று காலை யாழ் நகரில் உள்ள வடமாகாண ஆளுநரின் அலுவலகத்திற்கு சென்று திரும்பிய அவரை சந்திப்பதற்காக போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அமைப்பினர் யாழ் அரசு செயலகத்திற்கு அருகில் பதாதைகள் சுலோக அட்டைகளை தாங்கிய வண்ணம் அமைதியாக நின்றிருந்தனர். அவர்களையும் அவர் சந்திக்கவில்லை. இதனையடுத்து ஐநாவின் யாழ் அலுவலகத்தில் காணாமல் போனவர்களின் உறவினருடைய பிரதிநிதிகளையும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிலரையும் அவர் சந்தித்து அவர்களது கருத்துக்களையும் வேண்டுகோள்களையும் கேட்டறிந்தார். மன்னார் பிரஜைகள் குழுவினர் உள்ளிட்ட பலருடன் விடுதலை புலிகளின் முன்னாள் திருகோணமலை அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலனின் மனைவி அனந்தி சசிதரனும் இதில் கலந்து கொண்டிருந்தார்.
18/5/2009 போரின் பின்பாடு எனது கணவர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் சரணடைந்தவர்கள் எனவும் அவர்களை மீட்டு தருமாறும் நான் அவருடன் கோரிக்கை வைத்திருந்தேன். அவர் அதனை மிக உன்னிப்பாக கேட்டு எங்களுடைய கோரிக்கைகள் அவ்வளவையும் தான் பரிசீலனை செய்வதாகவும் பதிலளித்து போனார்
என்றார் அனந்தி சசிதரன் அவர்கள்.
காணாம போனவர்களை பற்றி காய்ச்சி நாங்கள் காணியாவோ வெளிப்பட்டு காய்ச்சோம். இன்னும் தமிழர்கள் படுகின்ற எல்லா பிரச்சனையும் பற்றி நாங்கள் அவர்கிட்ட ஒரு 15 நிமிஷம் நாங்கள் அவர்கிட்ட பற்றி எடுத்து சொன்னோம். மகஜரும் கொடுத்தோம் கையில். அவர் சொன்னால் நான் உங்களுடைய அந்த மகஜரை தீர படித்து அதுக்குரிய நடவடிக்கை கட்டாயமாக எடுப்பேன் என்று சொல்லி உறுதியான வாக்குமொழி வந்துட்டு போனேன்
என இந்த சந்திப்பு குறித்து மன்னார் பிரிதிகள் குழு தலைவர் அருள்தந்தை ஜெபமாலை அவர்கள் குறிப்பிட்டார். இதேவேளை தமது பிள்ளைகள் கணவன்மார் காணாமல் போயிருப்பது குறித்து நவிப்பிள்ளை அவர்களை சந்திப்பதற்காக யாழ் ஐநா அலுவலகத்தின் எதிரில் கூடியிருந்தவர்களில் தேவ சகாயம் மேரி நவநீதமும் ஒருவர்.
என்னுடைய மகன் கேம்பஸில் படித்து பட்டம் எடுத்தவர். பட்டம் எடுத்து 2004 மெயின் சீட்டில் வச்சு பிடிச்சவர். இன்னும் இந்த பிள்ளை இல்லை. எல்லா இடமும் தெரிஞ்சு எல்லா இடம் கேட்டுட்டு தான் இருக்கு. ஒரு பலனும் இல்லை. இங்கே வந்தது இப்போ மனித உரிமைகள் நவி பிள்ளையாட்டே சொல்லுவோம்ட்டு வந்தேன். அவன் ஒன்றும் சொல்லல உள்ளுக்கு விடியினம் இல்லையே. அதான் எனக்கு மனவர்த்தம் வேதனையாங்கடா.
என்ஆர் தேவசகாயம் மேரி நவநீதம் அவர்கள். யாழ்ப்பாண விஜயத்தை முடித்துக்கொண்டு கிளிநொச்சிக்கு சென்ற நவிப்பிள்ளை அவர்களை சந்திப்பதற்காக பரந்தன் சந்தியில் பொதுமக்கள் பலர் கூடியிருந்த போதிலும் போலீசார் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. கிளிநொச்சியில் பயிற்சி நிலையம் ஒன்றை பார்வையிட்ட நவிப்பிள்ளை அவர்கள் இறுதிச் சண்டைகள் நடைபெற்ற முல்லைத்தீவு மாவட்டம் புதுமாத்தலன் மற்றும் முள்ளிவாய்க்கால் ஆகிய கிராமங்களுக்கு சென்று அங்கு மூழ்குடியேறியுள்ள மக்களை சந்தித்தார். புதுக்குடியிருப்பு இரணைப்பாளை வழியாக புதுமாத்தலனையும் பின்னர் முள்ளிவாய்க்காலையும் சென்றடைந்த நவிப்பிள்ளையை பார்ப்பதற்காக வழிநடுகளிலும் வீதியோரங்களிலும் வீடுகள் காணிகளின் முன்னாலும் பொதுமக்கள் ஆவலோடு காத்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. முள்ளிவாய்க்கால் பகுதியில் இறுதிச் சண்டைகளின் போது கைவிடப்பட்டிருந்த பொதுமக்களின் சேதமடைந்த வாகனங்களின் கழிவுகள் ஆங்காங்கே குவிக்கப்பட்டும் பரவியும் கிடந்தன. எனினும் ஐநாவின் மனித உரிமை ஆணையர் நவிப்பிள்ளையின் விஜயத்தின் போது இவற்றை எங்குமே காண முடியவில்லை. அவைகள் முழுமையாக அகற்றப்பட்டு அந்த இடங்கள் வெட்ட வழியாக காட்சியளிக்கின்றன. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் நவிப்பிள்ளை அவர்கள் பயணம் செய்த வீதிகளில் வழமையாக காணப்படுகின்ற இராணுவத்தினரின் நடமாட்டத்தையும் காணவில்லை. A9 வீதியில் ஆணையரவை கடந்து செல்கின்ற வாகனங்களை பதிவு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த வீதி சோதனை சாவடியிலும் இராணுவத்தினரை காண முடியவில்லை.
செய்திகளை தொகுத்தளித்தவர் மாணிக்கவாசகம். ஐநா மனித உரிமைகள் ஆணையர் அடுத்து திருகோணமலை செல்லவிருக்கின்றார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் பொதுமக்களின் காணிகளை அரசு கையகப்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணைகளை முன்கூட்டியே விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. இதுகுறித்து கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
வலிகாமம் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள காணிகளை கையகப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி யாழ் ஆயர் உட்பட பிரதேசவாசிகள் தாக்கல் செய்த மனுக்களை விசாரணை கேட்டுக்கொள்வதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் உட்பட 2000 அதிகமான பிரதேசவாசிகள் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் கருத்துக்களை தெரிவித்த போது வலிகாமம் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 6000 அதிகமான தனியார் காணிகளை கையகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தனர். இராணுவ கட்டிடம் ஒன்று அமைப்பதற்காகவே இந்த காணிகளை கையகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் சட்டவாதிகள் தெரிவித்தனர். இவ்வாறு காணிகளை கையகப்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முடிவின் மூலம் தனது வீடுவாசல்கள் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மனுதாரர்கள் இதன் மூலம் இலங்கை அரசியல் யாப்பின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தின் மூலம் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான சுமார் 50 அதிகமான காணிகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் தனது மனு மூலம் தெரிவித்துள்ளார். மனுதாரர்கள் முன்வைத்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட மனுக்களை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி இந்த மனுக்கள் தொடர்பான விளக்கங்களை முன்வைக்குமாறு அதன் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கும் காணி அமைச்சர் உட்பட அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது. அதன் பின்பு மேலதிக வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7 வரை ஒத்திவைக்கப்பட்டது.
குழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார். அடுத்த இந்திய கண்ணோட்டம். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள சொத்து குவிப்பு வழக்கில் நியமிக்கப்பட்டிருந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் மாற்றப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் TN கோபாலன்.
பெங்களூருவில் நடைபெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அரசின் சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றி வந்த பவானி சிங் மாற்றப்பட்டிருக்கிறார். அது குறித்த அறிவிப்பு இன்று செவ்வாய் வெளியாகியிருக்கிறது. நேற்று தான் திமுகவின் பொதுச் செயலாளர் அன்பழகன் பவானி சிங் தனது பொறுப்பினை சரிவர நிறைவேற்றவில்லை, முக்கிய சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை செய்யவில்லை, எனவே அவர் மாற்றப்பட வேண்டும் என கோரி தாக்கல் செய்த மனு மீது விளக்கம் கேட்டு கர்நாடக உயர்நீதிமன்றம் மாநில அரசிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. ஜெயலலிதா 1991-96 காலகட்டத்தில் முதல்வராக இருந்தபோது தனது வருவாய் ஆதாரங்களை மீறி 66.65 ரூபாய் அளவு சொத்து சேர்த்தார் என பின்வந்த திமுக அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணை இன்னமும் நீடிக்கிறது. முதல்வர் ஜெயலலிதா தவிர அவருக்கு நெருக்கமான சசிகலா, அவரது உறவினர்கள் சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோர் மீதும் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இவர்களில் சுதாகரன் முதலில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் என்று அறிவிக்கப்பட்டவர். அவரது திருமணமும் வெகு விமர்சையாக நடந்தது. ஆனால் பின்னொரு கட்டத்தில் அவ்வறிவிப்பு திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. இந்நால்வர் மீதான வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி பாலகிருஷ்ணா முன்னிலையில் நடைபெறுகிறது.
சென்னை செய்தியாளர் TN கோபாலன். தமிழகத்தில் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் வயல்களில் புகுந்து நாசம் செய்யும் ஒரு காட்டு யானை கூட்டத்தை பிடிக்கும் நடவடிக்கைகளை வனத்துறையினர் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். ஆபரேஷன் மாலை என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கையின்படி இந்த யானை கூட்டத்தில் உள்ள 4 ஆண் யானைகளையும் 2 பெண் யானைகளையும் பிடித்து அவற்றை முதுமலை டாப் ஸ்லிப் போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை குறித்து கோவையில் உள்ள வன உயிர் ஆர்வலர் முகமது அலி அவரிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
வழக்கம் போல வனத்துறை அதுக்கான நடவடிக்கைங்கிறதுங்கிறது வழக்கம் போல ஸ்லோ தான். போயிருக்காங்க எல்லாரும், அது வந்து நம்ம கால்நடை மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போயிருக்காங்க. என்னன்னா இப்ப இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் இது சரியானதா இல்லையா அப்படிங்கறதுல நம்ம வந்து அதை வந்து எப்படி பாக்குறது, எந்த வகையில வந்து சரி அப்படின்னு சொல்றதுங்கிறது தெரியல. ஆனா ஒண்ணு என்னன்னா அதை திரும்பவும் விரட்ட முடியாத ஒரு சூழல் இருக்காங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அதை திரும்பவும் போச்சுன்னா அது ஒரே இடத்துல திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி அதே இடத்துக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை விரட்டதை விட அதை வந்து இடத்தையே மாத்துறது சரியா இருக்கும்னு முடிவெடுத்திருக்காங்க.
இந்த குறிப்பிட்ட யானை தொகுதியானது ஏன் இப்படி ஆனது, அதோட வரலாறு என்ன?
அதான் இது வந்து என்னன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து அதுவும் தர்மபுரி பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு சின்ன யானை கூட்டம் போய் ஆந்திராக்குள்ள போச்சு. அந்த ஆந்திராக்குள்ள போன யானைகள் தான் வந்து ஆந்திராவில முதல் முறையாக யானைகள் நுழைந்த ஒரு சம்பவம். அதற்கு முன்னாடி வந்து ஆந்திராவில வந்து யானைகள் இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலே வந்து நாங்கெல்லாம் அறிக்கை விட்டோம், யானைகள் வந்து ஆந்திராக்குள்ள போயிருந்து இதை வந்து ஆந்திரா அரசாங்கம் பெருமையோடு நினைத்து அதை வரவேற்று யானைகள் அங்கே வாழ்றதுக்கு அதை வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கூட நாங்க பத்திரிக்கையில சொன்னோம். அந்த யானைகள் சம்பந்தமா வந்து பிரச்சனைகள் அங்க வரும்போது அது யானைகளை சந்திச்ச அல்லது யானைகளை எதிர்த்த மக்களோ அல்லது வனத்துறையோ அங்க இல்ல. ஏன்னா நீண்ட காலமா அந்த யானைகள் இல்லாம இருந்ததுனால அதை பற்றி கவலை இல்லாம இருந்தாங்க. அந்த வகையில வந்து யானைகளை வந்து எதிர்நோக்க தெரியாம அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம குறுக்க வந்து ஒரு விவசாயி அந்த சம்பவத்துல வந்து கொல்லப்பட்டார். அதனாலேயே வந்து மக்கள் பிரச்சனையாகி அது ஆந்திர அரசு புது பிரச்சனையா இருக்குதே, அது இது இவங்க மற்ற பிரச்சனைகளோட இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த யானைகளை திரும்பவும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விரட்டு அப்படின்னு சொல்லி அதை விரட்டினாங்க. அந்த விரட்டப்பட்ட யானைகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திரும்ப வந்து ஆந்திராக்குள்ளே போச்சு. ஆந்திராக்குள்ள போன யானைகள் இப்போது அந்த பகுதியிலே வேளாண்மை பகுதியோ அல்லது அந்த பக்கம் இருக்கக்கூடிய வேற மாற்று சூழல் அல்லது யானைகள் தன்னுடைய தங்களுக்கான வாழ்க்கைக்கான வசதி இல்லைங்கிற நினைக்கிற பட்சத்துல அந்த யானைகள் தான் திரும்பி இப்போது இந்த பக்கம் வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது.
இந்த குறிப்பிட்ட தொகுதியில இருந்த தாய் யானை சமீபத்தில் இறந்து விட்டதால் தான் இந்த முடிவை வந்து தமிழக அரசு எடுத்திருக்கிறதா ஒரு செய்தி சொல்றாங்க, அது உண்மையா?
அப்படி எனக்கு உண்மையா தெரியலைங்க. அது
6 காட்டு யானைகளை பழக்கும் யானைகளாக மாற்றும் தமிழக அரசோட இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அது மிகப்பெரிய தவறுங்க. அது எனக்கு அது ஏற்புடையது அல்ல. பழக்கும் யானைகளை ஆக்குறது தப்புங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய யானைகள் அதே வந்து நம்ம காட்டுக்குள்ள இருக்கணும் அல்லது அதுக்கான வேலைகள் கொடுக்கறது அல்லது அதுக்கான வேற ஏதாவது கோவில வளர்க்கப்படுறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்டே இருக்கு. அந்த சட்டத்தை மெல்ல 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 நாடு பூராமே அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விவாதம் கூட நடந்துகிட்டே இருக்குது. அந்த நேரத்துல இதை மறுபடியும் வந்து பழக்கிற யானையா மாத்தி அதை கொண்டு போய் கேம்ப்ல வச்சுக்க, அதை கொண்டு போய் வேற எங்கேயாவது ஒரு வழிபாட்டு தலங்கள்ல வச்சுக்கன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு.
நீங்க இப்படி வாதிட்டாலும் கூட இன்னொரு தொகுதியான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட தொகுதி யானைகளை பொறுத்த வரைக்கும் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து இதே தப்ப செய்யறாங்க. அப்போ இருக்கிற மாற்று வழியில இந்த யானை தொகுதியை பழக்கும் யானைகளாக செய்வதுதான் குறைந்தபட்ச தீமை உள்ள ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. நீங்க அப்படி அதை பாக்கலையா?
இல்லைங்க, நான் பாக்குறதுக்கு நான் விரும்பவே இல்லை. என்ன காரணம்னா யானைகளுக்கு வந்து இவங்க பிடிச்சு பழக்கிற யானைகளுக்கு கோவில் யானைகளுக்கு கூட யானையை பொறுத்தவரை ஒரு காலமும் வந்து அது டொமஸ்டிக் ஆகாது. அது கோவில் இருக்கிற யானைகளும் சரி அல்லது கேம்ப்ல இருக்கிற யானைகள் முகாம்களுக்கா வன முகாம்கள் இருக்கிற யானைகளும் சரி அத்தனையும் வந்து செமி வயது தான். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல யானைகளுக்கு இயற்கையான வாழிடம் தேவை, இயற்கையான உணவு தேவை, யானை சுதந்திரத்தை விரும்புது. நீங்க அதுக்கு என்ன திட்டம் இருக்கு? யானைகள் இல்லாத காட்டுப்பகுதின்னு சொல்ற இடங்கள் தமிழ்நாடு காடுகள்ல நிறைய இருக்கு, அல்லது யானைகள் வந்து போதுமான இல்லாத காடுகள் நிறைய இருக்கு, நீங்க அங்க அதை அறிமுகப்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது, காலர் போடுங்க கழுத்துல, காலர் போட்டு அதை மானிட்டர் பண்ணுங்க. இதை வளர்ப்பு யானைகள் சொல்லி கொண்டு போய் அது மறுபடியும் நீங்க சித்திரவதை செய்யறதுக்கான வாய்ப்பால போகுது.
கோவையில் உள்ள வன உயிர் ஆர்வலர் முகமது அலி அளித்த செய்தியுடன் இன்றைய இந்திய செய்திகள் முடிவடைகின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சமயம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த இருவேர் செய்திகளை பார்ப்போம். புத்தரின் பிச்சை பாத்திரம் தற்போது காபூல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். காபூலில் குறிப்பிட்ட பிச்சை பாத்திரம் இருக்கிறது, ஆனால் அது புத்தரால் நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பரிநிர்வாணம் அடைவதற்கு முன்பாக வைஷாலி நகர் வழியே சென்ற கௌதம புத்தர் தான் பயன்படுத்தி வந்த பிச்சை பாத்திரத்தை அங்கேயே விட்டுச் சென்றதாகவும், அந்த பாத்திரம் தற்போது காபூலில் இருப்பதாகவும் பீகாரைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரகுவன்ஷ் பிரசாத் சிங் கூறியிருக்கின்றார். புத்த மதம் செழித்திருந்த கனிஷ்கரின் காலப்பகுதியில் இந்த பாத்திரம் வைஷாலியிலிருந்து அவரின் தலைநகரான புருஷபுத்ரா, அதாவது தற்போதைய பெஷாவர் நகருக்கு போனதாகவும், அங்கிருந்து அது காந்தகாருக்கு போயிருக்கும் என்றும் சிங் தெரிவித்திருக்கின்றார். அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். தற்போது அந்த பாத்திரம் காபூல் தேசிய அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிச்சை பாத்திரம் குறித்து அருங்காட்சியகத்தின் இயக்குநரான Umara Khan Mazoodi.
This bowl you mentioned is made of marble, black marble stone, which is excavated from the old city of Kandahar.
இந்த பிச்சை பாத்திரம் கருப்பு பளிங்கு கல்லால் செய்யப்பட்டது. இது முதலில் கந்தஹாரில் இருந்தது. தற்பொழுது அது காபூலில் தேசிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் பெரியது, கனமானது. போரின் காரணமாக இந்த பாத்திரத்துக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. இதன் கீழே தாமரை போன்று செதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது பௌத்த காலத்தைச் சேர்ந்தது என்று கூறலாம். ஆனால் பிற்காலத்தில் இஸ்லாம் ஆப்கானுக்கு வந்த பிறகு இந்த பாத்திரத்தில் இஸ்லாமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டன. அதாவது 15 நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பாத்திரத்தின் உண்மையான வயதை கண்டறியக்கூடிய கார்பன் டேட்டிங் சோதனை இன்னமும் செய்யப்படவில்லை
என்றார் உம்ரா கான் மசூதி. ஆராய்ச்சிக்காகவோ அல்லது காட்சிக்காக வைக்கவோ இந்த கலைப்பொருளை இந்தியாவுக்கு குறுகிய காலம் அனுப்ப ஆப்கன் அரசுக்கு தயக்கம் ஏதும் இருக்காது என்றும் அவர் தமிழோசையிடம் தெரிவித்தார். இந்த பாத்திரம் உண்மையிலேயே புத்தரின் வாழ்வோடு தொடர்புடையதா என்று பாரிஸ் நகரின் சோபோன் பல்கலைக்கழகத்தின் மத்திய ஆசிய கலை மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியரான ஆஸ்மண்ட் போபிராச்சி அவர்களிடம் கேட்டபோது,
இவை மிகவும் பெரிய பாத்திரங்கள். இவை நீரை சேமித்து வைக்கவோ அல்லது தான பொருட்களை சேமித்து வைக்கவோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இது போன்ற பாத்திரங்களில் வைக்கப்படும் பொருட்கள் பிறகு புத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். புத்தரின் பிச்சை பாத்திரம் என்று கூறப்படுகின்ற இந்த குறிப்பிட்ட பாத்திரம் புத்தரால் நேரடியாக பயன்படுத்தப்பட்டது கிடையாது. 2 வாழ்ந்த ஒரு துறவிக்கு இந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது புத்தரின் பிச்சை பாத்திரம் என்று கூறி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வரலாற்று ரீதியான தொடர்பு. பெரிதும் சிறிதுமான பல பாத்திரங்கள் புத்த துறவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி கொடுக்கப்படும் பாத்திரங்கள் புத்தரின் பிச்சை பாத்திரங்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த பாத்திரத்தை புத்தர் நேரடியாக பயன்படுத்தவில்லை
என்றார் பேராசிரியர் ஆஸ்மன் போபிராச்சி. காபூலின் தேசிய அருங்காட்சியகத்தில் இருக்கும் பிச்சை பாத்திரத்தின் உண்மைத்தன்மை ஐயமின்றி நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே இது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று இந்திய அரசு கூறியிருக்கிறது. பல முரண்பட்ட நம்பிக்கைகளும் கொள்கைகளும் சித்தாந்தங்களும் கொண்டதாக இருக்கிறது இந்து மதம். இந்து மதத்தின் அடிப்படை தத்துவங்கள் கூட வெவ்வேறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் இந்து மத கோட்பாடுகளை விளக்கும் முயற்சியாக என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிந்துயிசம், அதாவது ஹிந்து மத கலைக்களஞ்சியம் என்ற தலைப்பிலான புத்தகத் தொகுப்பு ஒன்று நேற்று திங்களன்று அமெரிக்காவின் தெற்கு கரோலினா பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தெற்கு கரோலினா மாகாண ஆளுநர் நிக்கி ஹேலி, அட்லாண்டா நகரில் உள்ள இந்திய தூதர் அஜித் குமார், இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத் தலைவர் அண்ணா ஹசாரே போன்றோர் இந்த வெளியீட்டு விழாவில் பங்கு கொண்டிருந்தனர். 1000 மேற்பட்ட எழுத்தாளர்கள் 25 காலமாக இந்து மதத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து எழுதிய சுமார் 7000 கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த கலைக்களஞ்சியம் அமைந்திருக்கிறது. கலைக்களஞ்சியம் குறித்து அதை எழுதிய இணை ஆசிரியர்களில் ஒருவரான ரொச்செஸ்டர் தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியராக இருக்கும் டாக்டர் வி வி ராமனை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
25 சுவாமி சிதானந்த சரஸ்வதி ஒரு இந்தியா ஹெரிட்டேஜ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்தாபித்தார். இந்தியா ஹெரிட்டேஜ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒரு ப்ராஜெக்ட் என்னன்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிந்துவிசம்னு ஒன்று கொண்டு வருவதாக இருந்தது. இந்த விஷயத்துல ஒரு 10-15 பேர் போர்ட் ஆஃப் எடிட்டர்ஸ்னு இருந்தா அப்படிதான் இது ஆரம்பம் ஆச்சு. அதுக்கப்புறம் விதவிதமான ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 1000 ஆசிரியர்கள் இந்தியால இருந்தும் மேற்நாட்டில இருந்தும் அநேக விஷயங்களை பற்றி சேர்ந்து இந்து மதம் தான் மதம் மட்டும் இல்ல ஆர்ட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சர் இதெல்லாம் பற்றி எழுதின 1000 எழுத்தாளர்கள் இருந்ததுனால அது எடிட் பண்றது ரொம்ப சமயமாச்சு. அநேக வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் அதை வெளியிட்டார்கள். இந்த சம்பந்தத்துல கொலம்பியா யூனிவர்சிட்டி சவுத் கேரளினா பிரசிடென்ட் மற்றவர்கள்லாம் இந்த ப்ராஜெக்டுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுக்கா. இந்த இடத்துல இந்து ஊர்ல தான் அநேக இந்து ஸ்காலர்களும் இந்திய ஸ்காலர்களும் வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இதை பத்தி எடிட்டோரியல் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தான். அதை தவிர இந்தியாவிலும் செல்ஃபி கேஸ்ல பரமாத்மா நிகேதன் இந்த சிதானந்த சரஸ்வதியோட ஆசிரமத்துல ரெண்டு மூணு அநேக மீட்டிங்கள். ஆமா, 11 கிட்டத்தட்ட 7000 ஆசைகள் இருக்குங்க. இந்தியாவில 4-5 முன்னால அதை இனாகரேட் பண்ணலாம். இன்டர்நேஷனல் இனாகரேஷன் இங்க ஒரு பெரிய இவெண்ட் ஆச்சு.
இதுக்கு முன்னாடி இப்படி இந்து மதம் சம்பந்தமா ஒரு கலை களஞ்சியத்தை உருவாக்குற முயற்சின்னு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதா?
எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்துவிசம் முதல் தவறை முக்கியமாக இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதினபடி ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன். 11 ரெண்டு வால்யூம் 3 மேல்நாட்டு கராச்சியில் என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்துவிசம், இந்து வேர்ல்ட் இது மாதிரி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆனால் முதல்ல இந்த பிரிட்டானிக்கா மாதிரி அநேக வால்யூம்ஸில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்துவிசம் ஆனதில்லை.
இந்து மதங்கிறது பல்வேறு உட்பிரிவுகளை, வித்தியாசப்பட்ட சித்தாந்தங்களை, வழிபாட்டு முறைகள் எல்லாம் உள்ளடக்கி இருக்குது. இறைவனை மறுக்கிறவனை கூட இந்து மதத்துக்குள்ள உள்ளடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த மாதிரி பல்வேறு நம்பிக்கைகள், வாழ்க்கை முறைகள், வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறப்ப இந்த மதத்தோட பன்முகத்தன்மையை பிரதிபலிப்பதற்காக இந்த கம்பைலேஷன் போது, இந்த தொகுப்பின் போது என்னென்ன வழிமுறைகளை நீங்க கையாண்டிருக்கீங்க?
இந்த மூணு மதங்களை பற்றியும் இருக்கிறது. இந்திக் ரிலிஜன்ஸ் சொல்றா எந்த எந்த மதங்கள் இந்தியாவில் உற்பத்தியானதோ அந்த மதங்களை பற்றியும் இதில் இருக்கு. ஆனால் முக்கியமாக இந்து மதம் என்றால் மத நம்பிக்கை மட்டும் இல்லை, இந்தியன் அஸ்ட்ரானமர்ஸ், மேத்தமெட்டிஷியன்ஸ், ஆர்ட்ஸ், போயட்ஸ் அவளை பற்றியும் இந்த என்சைக்ளோபீடியால இருக்கு. இது என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்திக் கல்ச்சர்னு இதை சொல்லலாம். இந்துவிசம்னு சொன்னாலும் கூட ஏன்னா இந்து மதத்துக்கும் இந்தியன் கல்ச்சருக்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை. ஆனால் என்சைக்ளோபீடியா ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, என்சைக்ளோபீடியா ஆஃப் இஸ்லாம், என்சைக்ளோபீடியா ஆஃப் சிக்கிசம், என்சைக்ளோபீடியா புத்திசம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்துவிசம்னு ஒன்றும் அந்த பேரோடு ஒன்றும் இல்லை.
இன்னைக்கு நாம வந்து ஒரு டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கலை களஞ்சியத்தை டிஜிட்டல் வடிவத்துல, அதாவது கணினிகள், லேப்டாப்புகள், கைத்தொலைபேசிகள் இவற்றின் மூலமாக இதை அணுக முடியுங்கிற விதத்துல இதை கொண்டு வர்றதுக்காக இதுவரை என்ன முயற்சிகள் நடந்திருக்கு?
முயற்சி நடக்க போகுது இதுவரைக்கும் இல்ல. ஆனா இந்த ப்ரொபோசல் கன்சிடர் பண்றேன். இன்னும் இல்ல, அநேக நூற்றுக்கணக்கான இந்தியன்ஸ் இதுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் கொடுத்தாங்க ஆரம்பிக்கும் போது. ஆனால் இப்போ அதுக்கு ரிசோர்சஸ் இன்னும் இல்லை. ஆனால் அந்த ஐடியாவை முக்கியமாக கன்சிடர் பண்ண போகிறோம். இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அது டிஜிட்டல் வெர்ஷன் வரும்னு நினைக்கிறேன்.
இந்து மத என்சைக்ளோபீடியா சர்வதேச அளவில் வெளியிடப்பட்டிருப்பது குறித்து அந்த முயற்சியின் துணை ஆசிரியர்களில் ஒருவரான ரோச்செஸ்டர் தொழில்நுட்ப மையத்தின் பேராசிரியராக இருக்கும் டாக்டர் வி வி ராமன் அவர்கள் அளித்த செவியுடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. நேர்களே, இந்த முயற்சி குறித்தும் இன்று தமிழோசையில் இடம்பெற்ற பல்வேறு தகவல்கள் குறித்தும், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையரின் இலங்கை விஜயம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் போன்றவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களது இணையதளம் மூலமாகவும், எங்களது ஃபேஸ்புக் மூலமாகவும், தபால் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அடுத்ததாக தற்போது கிடைத்த ஒரு செய்தி வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில் 3 மாகாண சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் சூடுபிடித்து பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் சூழலில் யாழ்ப்பாணத்தில் வடமாகாண தேர்தலில் போட்டியிடும் ஆளும் கட்சியின் கூட்டணியைச் சேர்ந்த இரு வேட்பாளர்களின் ஆதரவாளர்களுக்கு இடையே இன்று மாலை நடைபெற்ற ஒரு மோதலில் இருவர் காயமடைந்துள்ளனர். அதில் ஒரு போலீஸ்காரரும் ஒரு கட்சி ஆதரவாளரும் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
யாழ்ப்பாணத்திலிருந்து கிடைத்த தகவலை கேட்டீர்கள். இனி தலைப்புச் செய்திகள் வழங்குகிறார் சாதாத்.
சிரியாவில் ராணுவ ரீதியாக தலையிட தமது படைகள் தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் சக் ஹேகல் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மேற்குலக அரசாங்கங்கள் சிரியா மீது தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் மற்றும் அல் கைதாவின் நலன்களை முன்னெடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட பொய்கள் என சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்தியாவில் $28 பில்லியன் அதிகமான அடிப்படை கட்டுமான வசதிகளுக்கான திட்டங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்தியன் நேஷனல் நிறைவு அடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.